கண்களை மூடி ஜபிப்போம். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் இன்றைக்கு சபைக்கு அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காம் நான் துதிக்கிறேன். ஏசப்பா, இதோ உங்களுடைய வார்த்தைகளை நின்று நான் பிரசங்கிக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையுடைய வார்த்தைகள் என்று நாங்கள் இன்னொரு நாள் நாங்கள் அறியற்றும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் புகுந்து சென்று நீர் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்கள் யாவரும் தகப்பனே நல்ல நிலத்தில் விருந்த விதைகளைப் போல அவர்கள் இருதயம் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை உங்களுடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைங்க கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளில் கர்த்தர் வம்சத்தின்படி நான் தன் பிள்ளைகளுக்கு சபையில் எடுத்துரைக்க எனக்கு தயவை தாங்க என்று நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் நான் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை என் தகப்பன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிரீட்டிங்ஸ் டு ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான். We are going to meditate upon a verse today which only has two words in it. அது யோவான் புத்தகம் 11 அதிகாரம் 35 அதிகாரத்தில் verse 35. யோவான் 11 அதிகாரம் வசனம் 35. அதில் இருக்கிற இரண்டு வார்த்தைகள் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அழுதார் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் வெப்ட் என்று. இந்த யோவான் புத்தகம் 11 அதிகாரம் அநேகர் நாம் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அநேக முறை பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். சிலர் கிறிஸ்தவர்களாக பல வருடங்கள் இருப்பவர்கள் சிறு வயதிலிருந்தே யோவான் 11 பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம். அந்த யோவான் 11 பார்த்திருக்கிற நிகழ்வு என்னவென்றால் கர்த்தர் லாசருவை உயிர்த்தெழுக்கிற ஒரு நிகழ்வு அந்த அதிகாரத்தில் பதிந்திருக்கிறது. நாம் அநேக முறை அநேக பிரசங்கங்கள் எல்லாம் கர்த்தர் அந்த இடத்தில் செய்த அந்த மகத்துவமான ஒரு அற்புதத்தை அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நாம் ஒரு ஸ்பெஷலான வியூவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் ஜீசஸ் வெப்ட் என்று சொன்ன வார்த்தைகளை எடுத்து அதிலிருந்து நாம் இன்றைக்கு எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலில் அந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்றால், வை டு ஜீசஸ் கிரை என்று, கர்த்தர் ஏன் கண்ணீர் சிந்தினார் என்று நான் கேட்டால் சிலர் சொல்லுவார்கள், லாசரு மரித்தது நிமித்தம் கர்த்தர் கண்ணீர் சிந்தினார். ஏனால் அதே அதிகாரத்தில் பல இடங்களில் எழுதி இருக்கிறது, கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசித்தால், மாத்தால் மரியால் லாசருவை கர்த்தர் மிகவும் நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்கள் சொல்லுவார், பாருங்கள் இந்த மனிதன் லாசருவை எவ்வளவாய் நேசித்தான் என்று. ஒருவேளை கர்த்தர் லாசருவை நேசித்தது நிமித்தமாக லாசரு மரித்து போனாரே அப்படின்ட்டு அவர் கண்ணீர் விட்டாராம். இல்லை, ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்தில் தக்க சமயத்தில் வரவில்லை என்று அதை நினைத்து, ஓ நான் தக்க சமயத்தில் நான் வந்திருந்தேன் என்றால் இந்த சூழ்நிலையை நான் மாற்றியிருப்பேனே என்று அதை நினைத்து அழுதாரா என்று இரண்டு கேள்விகளை நான் எழுப்பினேன் என்றால், அந்த இரண்டு கேள்விகளுக்கும் இன்றைக்கு உங்களுடைய பதில் என்னவாயிருக்கும்? என் கேள்வி, வை டு ஜீசஸ் கிரை? Did Jesus weep because Lazarus was no more? Or did Jesus weep because he felt he was late? ஓ நான் இந்த சமயத்துக்குள்ளாய் நான் வந்திருந்தேன் என்றால் இந்த மனிதன் மரித்திருக்க மாட்டார் என்று அவர் அழுதாரோ? அந்த கேள்விக்கு முதலில் நாம் பதிலை பார்ப்போம். ஏனெனில் அந்த பதிலில் தான் இன்றைக்கு நமக்கு இந்த செய்தியின் அர்த்தம் நமக்கு புரியும். முதலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லாசரு மரித்தது நிமித்தம் கர்த்தர் அழுதாரா என்று கேட்டீர்கள் என்றால், அவர் லாசரு மரித்தது நிமித்தம் அவர் அழவில்லை. அது ஏன் எப்படி நமக்கு தெரியும் என்று பார்த்தீர்கள் என்றால், யோவான் 11 அதிகாரத்தில் அந்த ஆரம்பத்தில் 4 வசனத்தில் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளாலே அவரை சுத்தி இருப்பவர்களிடத்தில் சொல்லுவார், திஸ் சிக்னஸ் வில் நாட் எண்ட் இன் டெத், இந்த வியாதியோ மரணத்தில் முடியாது என்று கர்த்தரே சொன்னால். அதற்கு அர்த்தம் என்ன? இந்த மனிதன் மரித்து போவதில்லை என்று கர்த்தர் முன்பாக நன்றாய் அறிந்திருந்தார். அறிந்திருந்த காரியத்தை தன் சீடர்களுக்கு சொல்கிறார், இந்த வியாதி மரணத்தில் முடியாது என்று சொல்கிறார். இரண்டாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அவர் அந்த இடத்தில் தக்க சமயத்தில் போவாத நிமித்தம் கர்த்தர் அழுதாரா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அதே அதிகாரத்தில் 6 வசனம் சொல்லுகிறது, ஸோ வென் ஹி ஹர்ட் லாசரஸ் வாஸ் சிக் ஹி ஸ்டேட் வேர் ஹி வாஸ் 2 more days. வேதம் என்ன சொல்லுகிறது? லாசரு அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி வேதத்தில் எழுதியிருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் அதே இடத்தில் அவர் இருந்தால் என்று. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஹி சோஸ் டு ஸ்டே டூ டேஸ் மோர் பிஃபோர் ஹி வென்ட் டு லாசரஸ். ஸோ ஆகையால் நான் கேட்ட இரண்டு கேள்விகள், முதலில் கர்த்தர் அழுததற்கு காரணம் என்ன, லாசரு மரித்து போனாரே அதுக்கு அழுதார் என்றால் வேதத்தில் தெளிவாக இருக்கிறது அவர் அதற்காக அவர் அழவில்லை. இரண்டாவது, ஓ நான் சீக்கிரமாக வந்திருந்தேன் என்றால் இவன் மன்னித்து போயிருக்க மாட்டார் என்று கர்த்தர் அழுதாரா நீங்கள் பார்த்தீர்கள். The Bible is very clear that he made a choice. அவர் தன் சொந்த சித்தத்தின்படி இரண்டு நாள் தாமதமாக இருந்துதான் லாசருவை அவர் பார்க்க போனார். அப்பொழுது நான் அந்த கேள்விக்கு விடை என்ன, Why did the Lord cry? ஏன் கர்த்தர் அழ வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன் என்றால் அதில் பதில் 33 வசனத்தில் இருக்கு. In John 11:33, the Bible is very clear as to why Jesus cried. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். When Jesus saw her weeping, அந்த her வந்து Martha. When Jesus saw Martha weeping and the Jews who had come along with her also weeping, he was deeply moved in his spirit. அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் அழுகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்தபோது ஆவியிலே கலங்கி அவர் மிகவும் துக்கமடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ த ரீசன் ஜீசஸ் வெப், கர்த்தர் அழுததற்கு காரணம் என்னவென்றால் லாசரு மரித்து போனாரே என்று அவர் அழவில்லை, லாசரு மரிப்பதற்கு முன்பாக நான் வரவில்லையே என்று அவர் அழவில்லை, அவர் மக்கள் படுகிற அந்த வேதனையும் கஷ்டங்களையும் மார்த்தால் முதல் படுகிற வேதனையும் கஷ்டங்களையும் அவர் பார்க்கிறார், பிறகு அவரோடு இந்த யூதர்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கிறார், அந்த கஷ்டத்தை பார்த்து கர்த்தர் அழுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதே வசனத்தில் எழுதியிருக்கு ஆங்கிலத்தில், ஜீசஸ் வாஸ் மூவ்ட் டீப் இன் ஹிஸ் ஸ்பிரிட் அண்ட் ஹி வாஸ் ட்ரபிள்ட். அவர்கள் படுகிற வேதனையை ஆண்டவர் இயேசு பார்க்கும் பொழுது வேதத்தில் எழுதியிருக்கு, அந்த பெண்மணி படுகிற வேதனையும் அவளோடு வந்த யூதர்கள் படுகிற வேதனையும் பார்த்து அவர் மனதில் மிகவும் ஒரு ஹீஸ் பர்டன்ட் இன் ஹிஸ் ஹார்ட் அண்ட் த பைபிள் சேஸ் ஹீ கிரைட் ஹீ வெப்ட் என்று. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குணாதியசம் நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடியும். வி கேன் சி திஸ் கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் மெனி அ டைம்ஸ் இன் த நியூ டெஸ்டமென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக் ஆஃப் மேத்யூ, மத்தேய புத்தகம் 9:36 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, வென் ஹீ சா த கிரவுட்ஸ் ஹி ஹேட் கம்பேஷன் ஆன் தெம் பிகாஸ் தே வேர் ஹராஸ்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ் லைக் அ ஷீப் விதவுட் ஷெப்பர்ட். என்ன எழுதியிருக்கு, அந்த மனதுருக்கம் ஆண்டவர் இடத்துல எப்போ வந்ததாம், தன் பிள்ளைகள் எல்லாம் வெந்தேவர் லைக் ஷீப் விடவுட் த ஷெப்பர்ட், ஆட்டுக்குட்டிகளுக்கு மேய்ப்பர் இல்லாத போடுது பார்த்தபோது அந்த வசனத்தில் எழுதியிருக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு மனதுருக்கம் வந்தது என்று. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேய புத்தகம் 20:20 எரிகோவில் ஆண்டவர் இருக்கிறார், அப்பொழுது இரண்டு கண் பார்வை இல்லாத மனிதர்கள் வருகிறார்கள். 30 அந்த வசனத்தில் 30 எழுதியிருக்கு அந்த இரண்டு மனிதர்களும் கூக்குரல் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் லார்ட் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மெர்சி ஆன் அஸ் என்று. அதற்கு பதிலாய் 34 தெளிவாக இருந்தது, ஜீசஸ் ஹேட் கம்பேஷன் ஆன் தெம் அண்ட் டச் தேர் ஐஸ் அண்ட் ஹீல் தெம். அந்த இரண்டு மனிதர்களுடைய நிலையை பார்த்து வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தரோட இருதயம் மிகவும் மனதுருங்கி அந்த இரண்டு மனிதர்களுக்கும் அவர் சுகத்தை தந்தாராம். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இந்த மெசேஜுக்கு நான் லேண்ட் செய்கிற முதல் பாயிண்ட் என்னவென்றால், யோவான் புத்தகம் 11 கர்த்தர் அழுவதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு பிரியமானவர்கள் படுகிற வேதனையை பார்த்து அந்த வேதனையை அவளால் தாங்கு கொள்ளி முடியாத வண்ணம் அவர் கண்ணீர் சிந்தினார் என்பதுதான் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு உண்மை சத்தியம். அதே போலவே மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்த்தோம் மத்தேய புத்தகத்தில் ஆடு மந்தைகள் எல்லாம் மேய்ப்பல் இல்லாத பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் மனமிறங்கினார் என்று. இரண்டு மனிதர்கள் கண் தெரியாத மனிதர்கள் வந்திருந்த பொழுது அவர்களுடைய நிலையை பார்த்தும் வேதத்தில் எழுதியிருக்கு அவர் மனதுருகினார் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஹியர் இஸ் மை செகண்ட் பாயிண்ட். திஸ் கேரக்டர் ஆஃப் கம்பேஷன், கர்த்தருக்கு அந்த மனதுருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரேட்ஸ் தட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் இன் ஹிஸ் பீயிங். இந்த உலகத்திற்கு வந்திருந்த பொழுது அவர் பல காரியங்களை அவர் செய்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய கேரக்டர் இருந்து நாம் நன்றாய் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அது எந்த கேரக்டர் என்றால், கர்த்தருக்கு மனதுருக்கம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்று ஒரு கேரக்டரை இன்றைக்கு வேகமாக நாம் பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்கப் போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை சபையில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒரு பாரத்தை சுமந்து வந்திருக்கலாம். நான் சொல்கிற பாரமோ ஏதோ வீட்டில் ஒரு குழப்பம், வீட்டில் ஒரு சந்தை, ரெண்டு மூணு நாளாக என் வீட்டில் பிரச்சனை அப்படின்ற சொல்லி நான் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையே பல மரிடங்களாகவும் பல மாதங்களாகவும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரம். அந்த பாரம் எந்த மனிதன் வார்த்தை சொன்னாலும், அந்த பாரம் யார் என்ன தேற்றல் கொடுத்தாலும், அந்த பாரம் உங்களை மீது ஒரு மிகுந்த கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு பாரத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட பாரத்தோடு இன்றைக்கு சபையில் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் மனதுருக்கமாய் உள்ள தேவன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யாராவது இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட இருதயத்தில் ஒரு காயம், இருதயத்தில் ஒரு மிகவும் ஒரு வேதனை, பல வருட காலங்களாகவும் பல மாத காலங்களாகவும் அந்த பாரத்தை சுமந்து சுமந்து நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மனதுருக்கத்தின் தேவன், உங்கள் மேல் நான் மனதுருக்கி வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் கம்பேஷன் ஆன் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் லூக்கா புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஃப் யூ டேர்ன் யுவர் பைபிள்ஸ் டு த புக் ஆஃப் லூக் சாப்டர் 7 வெர்சஸ் 13, தெர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வேர்ஸ் இன் தட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பைபிள். த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சேஸ், வென் த லார்ட் சா ஹர் His heart went out to her and he said, don't cry. என்று இந்த சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால், ஒரு தாய் தன் மகனை இழந்து தன் மகனை புதைப்பதற்காக எடுத்து கொண்டிருக்கிற ஒரு சாட்சி, ஒரு காட்சி. அப்பொழுது கர்த்தரை அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது இந்த வேத வசனத்தின்படி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, அவர் அந்த பெண்மணியை பார்த்தார், அவளுடைய இருதயம் மிகவும் கலங்கினது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. பைபிள் சேஸ் ஹிஸ் ஹார்ட் வென்ட் அவுட் டு ஹர் அண்ட் ஹீ செட் டு ஹர் டூ நாட் க்ரை என்று. அந்த இரண்டு வார்த்தைகளை நான் வைத்து, கர்த்தர் சொன்ன இரண்டு வார்த்தைகளை, டோன்ட் க்ரை என்று, அழாதே என்று சொன்ன வார்த்தையை சொல்லி இன்றைக்கு சபையில் வேதனையை சுமந்து வந்திருப்பவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அழாதே, உன்மேல் மனதுருக்கம் வைத்திருக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். மனதுருக்கத்தின் தேவன் நான் என் பிள்ளைகள் படுகிற வேதனைகளும் கஷ்டங்களும் பார்க்கும் பொழுது என் மனம் உறங்குகிறது. மை ஹார்ட் இஸ் ட்ரபிள், மை ஹார்ட் இஸ் மூட் வித் கம்பேஷன் ஆன் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் நான் செய்கிற காரியம். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் காட் ஐ ஆம் என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வைத்து the first point I landed is why Jesus cried. ஏன் அழுதார் என்று, பிறர் படுகிற கஷ்டத்தை பார்த்து கர்த்தர் அதை தாங்க முடியாமல் அழுதார். இரண்டாவது நான் சொன்னேன், இன்றைக்கு சபையில் கஷ்டமும் பாரமும் இருதயத்தில் சுமந்து யாரனா வந்திருந்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகனே, மகளை அழுவாதே, நான் உன்மேல் மனதுருக்கம் வைத்திருக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று. அந்த காரியத்தை நாம் இன்னும் ஆழமாய் புரிந்து கொண்டு இன்றைக்கு வீடு திரும்ப போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்டெக்ஸ்ட் அண்ட் த டீப் இன்சைட்ஸ் தட் இஸ் இன் தட் வேர்ஸ், வி ஆர் கோயிங் டு டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு தி புக் ஆஃப் சாம். சங்கீதம் புத்தகம் 103வது அதிகாரம் 8வது வசனம் நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். த லார்ட் இஸ் கம்பேஷனேட் அண்ட் கிரேஷியஸ், ஹீ இஸ் ஸ்லோ டு ஆங்கர், அபண்டன்ட் இன் லவ். என்ன எழுதியிருக்கு, கர்த்தர் உருக்கமும் இறுக்கமும் நீதித்த சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எதன் சொல்லுகிறார், சங்கீதம் 103:8 வசனத்தில் சொல்லுகிறார். My brothers and sisters in Christ, when you look at a verse as such, ippidipatta oru vasanathai nam paarkkum poludhu andha vasanathai pala nokangalil nam paarkka mudiyum. There is many ways you can take this word. One could be that this is a familiar verse. Indha sangeethathai naan anega murai naan padithirukiren. Sangeethakaran kartharai kurithu sonna kaariyangal naan arivaen endru mattum solli vittu vidugiral silar irukkalam. Alladhu irandavathu type of people enna sollalam, I see these words, I see what the psalmist is saying. சங்கீதக்காரன் சொல்வதை நான் உணர்ந்து கவனித்து பார்க்கிறேன். என்னுடைய இருதயத்தில் நான் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கேன். என்ன விசுவாசத்தை வைத்திருக்கேன் என்றால், சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையை குறித்து அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. கர்த்தர் அவனை எந்த சூழ்நிலையை வைத்தாரோ அந்த சூழ்நிலையில் கர்த்தரால் வழிநடக்கப்பட்டு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அது கர்த்தரோட குணத்தை குறிக்கிற வசனம். ஆதலால் நான் நம்பி நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்ற ஒரு நிச்சயம் உங்கள் இருதயத்தில் வரும்படி அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். I don't know who in the church today looks at that verse in these two different viewpoints. If you are the part of the second, இரண்டாவது group of people, நீங்கள் இந்த வசனத்தில் பார்த்திருந்தால் என்ன சொல்கிறது? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடித்த சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், சிலரோட சூழ்நிலையில் நான் சிலவற்றை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ சம் ஆஃப் த திங்ஸ் ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் இன் த சர்ச். ஐ நோ சம் ஆஃப் த ட்ரபிள்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் தட் யூ கோ த்ரூ. பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு அஷோர் யூ டுடே, இன்றைக்கு நான் நின்று சபையின் போதகராய் உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை எனக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்றைக்கு சபைக்கு நம்பி வந்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தரான் இதில் எழுதியிருக்கு. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடித்த சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள கர்த்தராய் இருக்கிறாராம். உங்கள் சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட தகப்பனாய் இருக்கிறாராம். இந்த வசனத்தை கர்த்தாவே, இந்த வசனத்தை நான் பற்றி கொள்கிறேன். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிற கருத்தை நான் நம்புகிறேன். தகப்பனே, அப்படிப்பட்ட நல்ல நேசர் தான் நீர் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறீர். நீர் மிகுந்த உருக்கம் உள்ள கர்த்தராய் இருக்கிறீர். உம்மிடத்திலேயோ நீடித்த சாந்தம் ஐயா, என் வாழ்க்கையின் மேல் நீர் பொறுமையாய் இருந்து காத்து வழிநடத்து என்னை நேசிக்கிற நேசர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் வாயால் மட்டும் சொல்வதில்லை, மனதார உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தட் கேரக்டர் ஆஃப் கம்பேஷன், அந்த மனதுருக்கம், கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த மனதுருக்கத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளும் பொழுது நம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நிச்சயம் வரும். என்ன நிச்சயம் வரும்? என் தகப்பன் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். என் தகப்பன் நான் படுகிற வேதனையும் கஷ்டங்களை அவர் பார்த்து அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. வேதத்தில் யோவான் புத்தகம் 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, என் கர்த்தர் எப்போதெல்லாம் தன் பிள்ளைகள் வேதனையும் கஷ்டப்படும் பொழுது அவரும் கண்ணீர் விடுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்ற ஒரு நிச்சயம் உங்கள் இருதயத்தில் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நிச்சயம் உங்கள் இருதயத்தில் இருக்கு? என் வேதனைகளில் நான் தனித்து நிற்பதில்லை, என்னுடைய கஷ்டத்தில் நான் தனித்து நிற்பதில்லை, என் கர்த்தர், என் நேசர், நான் யாரை நம்பி வந்தேனோ அவர் என் மீது மிகவும் கரிசனையின் கண்களை வைத்து பார்த்து என் மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் அழுகிற கண்ணீர் மட்டுமில்லை, என்னோடு சேர்ந்து என் கஷ்டத்தில் என் தேவனும் அழுகிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் உங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யார் உங்களை எதிர்த்தாலும், எந்த பயங்கரமான சூழ்நிலை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்கள் அனைவருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கும். அந்த நிச்சயம் என்னவென்றால், நான் நடந்து செல்கிற பாதையோ ஒரு தனி பாதை அல்ல, என் நேசர் என்னோடு வருகிறார். என் கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். அந்த கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அவர் மனது உருகுகிறது, மனதுருக்கத்தின் கண்களில் என்னை பார்க்கிறார். நான் வேதனைகளுக்கு கர்த்தரும் அழுகிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த இரண்டு வசனங்கள், அந்த இரண்டு வார்த்தைகளை அந்த வசனத்தில் பார்த்தோம். கர்த்தர் அழுதார் என்று, ஹீ வெப்ட், கர்த்தர் கண்ணீர் விட்டார் என்ற வசனம் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். யார் எந்த சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டு சென்றிருக்கிறீர்கள், யார் வாழ்க்கையின் வேதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோ, உங்களை அழைத்த நல்ல நேசர் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர் வேதனை அடைகிறார். அவருடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது, ஏனெனில் அவ்வளவாய் உங்களை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள்? கர்த்தர் என் சூழ்நிலையை அறிவார், அவர் என் மேல் மனதுருக்கம் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னோட கஷ்டத்தின் மத்தியில் என்னோடு அழுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று ஹல்லேலூயா சொல்லுவோமா? சபையா, கர்த்தாவே அப்படிப்பட்டவராய் நீர் இருக்கிறீர் என்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், தகப்பனே நான் நம்புகிறேன், தகப்பனே அப்படிப்பட்டவராய் நீர் இருக்கிறீர் என்று. அதே சங்கீதக்காரன் 103 சங்கீதம் 13 வசனத்தில் சொல்கிறார், As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. அதே சங்கீதக்காரன் அதே சங்கீதத்தில் சொல்கிறார், in Psalms 103:13, he says, தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறாராம். என்ன ஒரு சங்கீதம் பாருங்க. ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு அவர் மனது இறங்குவாராம்? ஒரு தகப்பனுடைய அன்பு ஒரு மிகவும் ஆழமான ஒரு அன்பு. தாயின் அன்பை குறித்து அநேகர் பேசுவார்கள், ஆனால் தகப்பனுடைய அன்பை நீங்கள் பார்த்தீர்கள், பிள்ளைகள் மேல் சில இடங்களில் ஒரு கடிந்து நடந்து கொண்டாலும் அந்த தகப்பனின் இருதயத்தில் அந்த பிள்ளைகள் மேல் மிகவும் ஆழ்ந்த ஒரு கரிசனை இருக்கும். தன் உயிரையே கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பது, தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து அவர்களுக்காக பிரயாசனப்பட்டு என் பிள்ளைகள் நல்ல முறையில் வர வேண்டும், என் பிள்ளைகளுக்கு உணவு இருக்க வேண்டும், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு இருக்க வேண்டும், என் பிள்ளைக்கு உடுத்த நல்ல ஆடை இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் பிறர் பிள்ளைகளோடு சேரும் பொழுது அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று ஒரு தகப்பன் தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை சுமந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியாத வண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கிறவர் தான் தகப்பன். ஆண்டவர் சொல்கிறார், மனிதனே நீ அறிந்திருக்கிற தகப்பனை வைத்து நான் சொல்கிறேன், ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை நேசிக்கிறாரோ அதே போல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்வார் அந்த தகப்பன்? தமக்கு உள்ளே என்றாலும் நான் கஷ்டத்தின் பாதையில் நடந்தாலும் யார் அந்த கஷ்டத்தை அறியாமல் இருந்தாலும் என் பிள்ளைக்கு நலனையே நான் எப்பொழுதும் கருதுவேன் என்பதுதான் ஒரு தகப்பனுடைய மனதில் இருக்கிற சித்தமாய் இருக்கிறது. அதை தான் இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. Hallelujah. ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நம்பி இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறால், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு முக்கியமான நபராய் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். என் கர்த்தர் எனக்கு சொன்னபடி என் வாழ்க்கையை நான் நடத்துவேன், என் கர்த்தரோடைய ஹிஸ் பர்செப்ட்ஸ் அண்ட் ஹிஸ் லாஸ் இஸ் வாட் ஐ வில் ஃபாலோ என்று நீங்கள் சொன்னீர்கள், கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு தகப்பன் நேசிப்பதைப் போல உங்கள் மேல் நான் மனதுருக்கம் உள்ள தேவனாய் நான் இருக்கிறேன் என்று. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒருவேளை சபைக்கு ஆழமான காயத்தை சுமந்து யாராவது நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால், என்னுடைய சூழ்நிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, என் வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியாது, என் சூழ்நிலை யாராலும் அறிய முடியாது, நான் மிகவும் வேதனையின் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என் முகத்தில் ஒரு புன்னகை ஆனால் என் இருதயத்திலோ ஒரு புயல் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராச்சும் நீங்கள் சொல்லி வந்தீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே அழாதே, உன்மேல் மனதுருக்கத்தின் தேவனாய் நான் இருக்கிறேன், உன்னோட கஷ்டங்களை பார்த்து நானும் கண்ணீர் வடிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தி புக் ஆஃப் லாமெண்டேஷன்ஸ் புலம்பல் 3:25 வசனம். இந்த 3 வசனங்கள் நான் சொல்லி வருகிறேன் அல்லவா, Psalm 103:8, Psalm 103:13 அண்ட் Lamentations 3:25. இந்த 3 வசனங்களும் இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான வசனங்களாக இருக்கிறது. தீஸ் 3 வேர்ட்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி வேர்ட்ஸ் ஃப்ரம் த பைபிள். தே 3 டுகெதர் ஹாவ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த புக் ஆஃப் John 11. வென் த பைபிள் சேஸ் ஜீசஸ் வெப்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி வெய்ப்ஸ், தீஸ் 3 வேர்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தி புக் ஆஃப் Lamentations புலம்பல் 3:25 வசனத்தில் எழுதியிருக்கு, The Lord is good to those whose hope is in him, to the one who seeks him. என்ன சொல்றாங்களா? கர்த்தர் நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுபவர்களுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக இடத்தில் இந்த ஹோப் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். இந்த ஹோப் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு நன்றாய் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆனால் அந்த ஹோப் என்ற வார்த்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அந்த வார்த்தையின் ஆழம் சில இடங்களில் அது இட் கெட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன். ஹோப் வந்து என்னவென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த சபையோட பேரே கிறைஸ்ட் ஆர் ஹோப் அண்டு, கர்த்தரே எங்களோட நிச்சயம் என்பது தான் இந்த சபையோட பேர். ஹோப் என்பது என்னவென்றால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத சுச்சுவேஷன், என்னை சுற்றியிருப்பவர்களுக்கு முன்பாக சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை, இது ஆகாது என்று ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் சொல்லுவார்கள். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் கேட்பார்கள். சிலர் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஹோப் இருக்கிறது, அது என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள். இல்லாத இடங்களிலெல்லாம் ஒரு நிச்சயம், என் கர்த்தர் எனக்கு செய்வார், என் கர்த்தர் எனக்கு மனதிறங்குவார், என் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார், என் சூழ்நிலையை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று உங்கள் மனதில் ஒரு நிச்சயம் வருகிறத பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹோப். அந்த ஹோப் எப்படி என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நீங்கள் அநேக நாட்கள் கடந்து செல்லும், மாதங்கள் கடந்து செல்லும், வருடங்கள் கடந்து செல்லும், ஆனால் அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருப்பீர். என் கர்த்தர் எனக்கு செய்வார், என் கர்த்தர் என்னை மறந்து போவதில்லை, என் கர்த்தர் என் சூழ்நிலை அறிவார் என்று காத்திருப்பதற்கு பெயர்தான் ஹோப். அந்த கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். The Lord is good to all those whose hope is in Him. யாரெல்லாம் அவர் மேல் ஒரு நிச்சயத்தின் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவர்கள் மேலெல்லாம் கர்த்தர் மனதுருகிறாரோ. சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுபவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறாராம். எதாக இருக்கிறார்? காத்திருப்பவர்களுக்கும் தேடுபவர்களுக்கும் கர்த்தர் எதுவாக இருக்கிறாராம்? நல்லவராய் அவர் இருக்கிறாராம். அநேக பாடல்கள் நாம் பாடுவோம், நம் கர்த்தர் நல்லவர் என்று. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், அடுத்த பார்ட் ஆஃப் தி சர்மன் நான் போவதற்கு முன்பாக உங்களிடத்தில் மூன்று காரியங்களை நான் சுற்றி காண்பிக்க நான் விரும்புகிறேன். முதலில் கர்த்தரோட மனதுருக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எப்பொழுதெல்லாம் மனதுருக்கம் அவர் இருதயத்தில் வரும் என்று நாம் பார்த்தோம். தன் பிள்ளைகள் வேதனை படும் பொழுதெல்லாம் அவருக்கு மனதுருக்கம் வரும். அந்த மனதுருக்கத்தை இன்னும் ஆழமாய் சொல்கிற சத்தியம், மூன்று சத்தியங்களை நாம் பார்த்தோம். சங்கீதம் 103:8, சங்கீதம் 103:13, புலம்பல் 3:25 பார்த்தோம். அந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் ஒன்றா செய்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் தெளிவாக தெரியும், கர்த்தரோட மனதுருக்கம் எப்போதுமோ கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது. கர்த்தருக்கு மனதுருக்கம் யார் மேல் வருமோ அவர்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு வருமாம். கர்த்தருக்கு மனதுருக்கம் எப்பொழுது வருமாம்? யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவருக்கெல்லாம் மனதுருக்கம் வருமா. ஹல்லேலூயா, ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ்? அவருக்கு மனதுருக்கம் இருப்பது நிச்சயம், அதுதான் அவருடைய தன்மை, அதுதான் அவருடைய குணம். ஆனால் வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, அந்த மனதுருக்கம் எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வருமா? அவருக்கு நாம் பயந்து வாழ்க்கையை வாழும் பொழுது, அவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்காய் நாம் தேடும் பொழுது. இந்த மூன்று These three traits that I just listed out, you will clearly see in the book of John 11. யோவான் 11 கர்த்தர் லாசருவை மரித்து போன ஒரு மனிதனை அவர் உயிர்த்தெழுக்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் மார்த்தாலும் மரியாளிடத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள். When you read the book of John 11, and look at the book of John 11 through the lens, inda kannotathil neengal paathirundal andha irandu penminigal kartharai kurithu bayandhu vaazhndargala, kartharukku kaathirundargala, கர்த்தர் எனக்கு இந்த உதவி செய்வார் என்று ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்களா, தேடினார்களா என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த மூன்று காரியங்களும் நீங்கள் யோவான் புத்தகம் 11 உங்களால் பார்க்க முடியும். வெகு சீக்கிரமாய் அதன் இரண்டு காரியங்களையும் நான் குறித்து சொல்லி இன்றைக்கு நாம் செய்தியை முடிப்போம். முதலில் கர்த்தருக்கு பயந்து இருப்பது. நீங்கள் யோவான் புத்தகம் 11:25 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் மார்த்தாவை பார்த்து சொல்கிறார். Jesus said to her, I am the resurrection, the life. The one who believes in me will live, even though they die, and whoever lives believing me will never die. Enna solgirar? Naane uyirthelunda jeevanumai naan irukkiren. Ennai viswasikkiravan marithalum pilaippan endru kartar yaarai paathu solgirar? Yovan puthagam 11th adhigarathil kartarai thedi odi vanda Marthaarai paathu solgirar. அதற்கு மார்த்தாள் மறுமொழி கொடுக்கிறாள். 27th யோவான் 11:27 அவர் சொல்கிறார், எஸ் லார்ட், மார்த்தா ரிப்ளை, ஐ பிலீவ் யூ ஆர் த மெஸ்ஸாயா, த சன் ஆஃப் காட் ஹூ இஸ் கம்மிங் டு த வேர்ல்ட். இந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள், லாசரை மறித்து 4 ஆகிவிட்டது. கர்த்தர் அதை மறிப்பதற்கு முன்பாய் அவர் காதுகளுக்கு எட்டினது. அவர் தீர்மானத்தின் படி இரண்டு நாள்களை கடந்து அவர் மாத்தாவை சந்திக்க வருகிறார், மாத்தாவை மரியாளன் சந்திக்க வருகிறார். வேதத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் துளைவில் வருவதை கேட்டு மாத்தா ஓடி கர்த்தரிடத்தில் செல்கிறார். அப்பொழுது அந்த இடத்தில் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் வந்திருந்தீர்கள்னா என்னுடைய பிரதர் மரித்து போயிருக்க மாட்டார், என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப், த ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் மீ வில் லிவ், ஈவன் தோ தே டை, அண்ட் ஹூ எவர் லிவ்ஸ் பை பிலீவிங் இன் மீ வில் நெவர் டை என்று சொன்ன வார்த்தைக்கு மார்த்தால் மறுமொழி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆம் ஆண்டவரே. மார்த்தா பதில் சொல்கிறார், ஐ பிலீவ் தட் யூ ஆர் த மெஸ்ஸாயா, த சன் ஆஃப் காட் ஹூஸ் கம்மிங் டு த வேர்ல்ட். இந்த இரண்டு வசனங்களில் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில், தன்னுடைய சகோதரன் மரித்து போனார் என்று மார்த்தாவுக்கு ஆண்டவர் மேல் கோபம் வரவில்லை. The Bible doesn't say that Martha was angry or annoyed with Jesus. The Bible is very clear that Martha did not doubt the Lord. கர்த்தாவே நீங்கள் செய்ய முடியலன்னு சொல்லி தான் உங்களால் நீங்கள் வரல, என்னுடைய சகோதரன் மரித்தார்ன்னு சொல்லி அந்த பெண்மணியின் இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பவில்லை. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், மார்த்தா ஆண்டவரை பார்த்து சபிக்கவில்லை, ஏசப்பா உங்களை நான் நம்பியிருந்தேனே, நீங்கள் தான் ஜீவன் தருகிறவர் என்று சொன்னீரே, என்னுடைய சகோதரன் மரித்து விட்டார், உங்களை நான் இனி நம்புவதில்லை என்று கர்த்தரை அந்த பெண்மணி தூஷிக்கவில்லை. யூ சி வாட் ஐ எம் சேயிங், வென் ஹர் ஹோன் பிரதர், த சொந்த சகோதரன் மரித்து தருணத்தில் ஆண்டவர் தாமதித்து வந்த பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டப்பா நான் நம்புகிறேன், நீர் தான் ஜீவன் உள்ள இயேசுவாய் நீர் இருக்கிறீர், எங்களுக்காக மறிக்க வந்த ஒருவராய் நீர் இருக்கிறீர் என்று மார்த்தா கன்ஃபஸஸ் ஹர் ஃபேத். மை பாயிண்ட் இஸ், இன்றைக்கு ஒருவேளை சபையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துக்கத்தின் நிமித்தமாக கர்த்தர் மேல் நீங்கள் கோபமாக இருந்தீர்கள் என்றால், ஒருவேளை கர்த்தர் மேல் நீங்கள் சந்தேகமாக இருந்தீர்கள், உலகமே கர்த்தரை குறித்து பேசுகிறது, என் வாழ்க்கையில் நடந்த சோதனை வேதனையின் நிமித்தம் நான் கர்த்தரை என்னால் நம்ப முடியவில்லை என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இல்லை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தின் நிமித்தமாக நீங்கள் கர்த்தரை சபித்தீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய தன்மையே நான் மனதுருக்கத்தின் தேவனாய் நான் இருக்கிறேன், நான் யாரின் மேல் நான் மனதுருக்கத்தின் தேவனாய் இருப்பேன், என்னை குறித்து பயந்து வாழ்கிறவர்களை மேல் நான் மனதுருக்கத்தாய் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு யாராவது சபையில் இருந்தீர்கள் என்றால், நான் கர்த்தர் மேல் மிகவும் கோபமாய் நான் உள்ளேன், கர்த்தரே இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த இந்த வேதனை நிமித்தம் நான் அவரை தள்ளிவிட்டேன் என்று சொன்னீர்கள், கர்த்தர் உங்களிடத்தில் இன்றைக்கு பேசுகிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் புத்தகம் 11 அதிகாரத்தில் லாசரு அவருக்கு உடம்பு சரியில்லை என்று செய்தி கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுவார், தன் சீடர்களை பார்த்து, இந்த வியாதி மரணத்தில் முடிவதில்லை, திஸ் sickness is not going to end in death என்று சொல்லி இரண்டு காரியங்களை சொல்வார். சில வாரங்களுக்கு முன்பாக அதை மெசேஜில் பார்த்தோம். Who remembers what Jesus says after that? அந்த வசனத்தை சொன்னது பிறகு ஆண்டவர் இரண்டு காரியத்தை சொல்வார். எந்த காரியத்தை, யார் இன்றைக்கு சபையில் அதை ரிமெம்பர் செய்கிறீர்கள்? How many of you remember that? We'll take a pause. What does Jesus say? This has happened so the God will be glorified and the Son of Man will be glorified through it. Hallelujah. அவர் சொல்லுவார், இந்த பிரச்சனை மரணத்தில் முடிவதற்கல்லையா, இந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் அவருடைய நாமம் உயரும், கர்த்தருடைய தாசன் அவருடைய மகனுடைய நாமம் உயரும் என்று. நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னவென்றால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காயத்தோடு இன்றைக்கு நீங்கள் சபையில் இருந்தீர்கள் என்றால், பாஸ்டர் என்று நின்று சொல்கிறார், எந்த இயேசு மனதுருக்கத்தின் இயேசு என்று சொல்கிறார் என்று நீங்கள் ஒரு சந்தேகத்தின் பார்வையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். ஒருவேளை கர்த்தர் மேல் கோபம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஒருவேளை கர்த்தரை பார்த்து நீங்கள் சந்தேக பார்வையோடு நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்கள் என்றால், ஒருவேளை கர்த்தரையே நீங்கள் தூஷித்திருந்தீர்கள் என்றால், உங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், என் மகனே என் மகனே, நான் உங்கள் மேல் நேசமாய் இருந்தது நிமித்தம், பிகாஸ் ஐ லவ்ட் யூ ஐ பெர்மிட்டட் திஸ் இன் யுவர் லைஃப், But the end goal was not that Lazarus should die. The end goal was that my name will be glorified through your life. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய நாமம் உயர்வதற்காக நான் உன்னை நேசித்தது நிமித்தமாய் உன் வாழ்க்கையை நான் தாமதமாய் வந்தேன். 4 நாட்கள் முடிந்ததென்று நான் அறிவேன். லாசருக்கு உடம்பு சரியில்லை என்று நான் அறிந்தேன். அவனுடைய அந்த his sickness was not meant to be in death. His sickness was there so that my name will be glorified. அப்படிதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நடத்தி செல்வார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை அறிகிறவன் தான் அந்த கஷ்டத்தின் ஆழத்தை அறிவான். காதால கேட்கும் பொழுதும் ஒருவன் சொல்லி வர்ணித்து கேட்கும் பொழுதும் கஷ்டத்தின் ஆழத்தை ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டம் வரும்பொழுதுதான் அதோடைய வேதனையை ஒரு மனிதன் அறிவான். ஒருவேளை இன்று சபையில் அப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையில் கடந்து வந்து உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட பாரத்தோடு யாராவது இன்று சபையில் நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், மார்த்தாலும் மேரியன் மார்த்தா அண்ட் லாசரஸ் த பைபிள் சேஸ் ஜீசஸ் லவ்ட், அவர்களை அவர் நேசித்தார். நேசித்ததன் நிமித்தம்தான் அந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு அவர் அனுபவித்தார். ஹீ பெர்மிட்டட் இட் ஃபார் தெம் அண்ட் ஹீ பெர்மிட்டட் இட் ஸோ தட் ஹிஸ் நேம் வில் பி glorified. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் உயர்வதற்கு பாத்திரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் மறந்து போனதில்லை. உங்களுடைய கஷ்டத்தின் Lord is not far from the trouble in your heart because God is a compassionate God. And whenever you go through a difficult time, மிகுந்த வேதனையின் பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரே அவர் கண்ணீர் விடுகிறார். The Lord weeps whenever he sees you. Whatever is happening in your life is for his glory. அதனால கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நீங்கள் வாழுங்கள். சூழ்நிலை எந்த வந்தாலும் என்னை கர்த்தர் கைவிட்டார், நான் கர்த்தரை தூஷித்தேன், நான் கர்த்தரை தள்ளிவிட்டேன் என்று ஒரு நாளும் எண்ணாதீர்கள். கர்த்தர் மேல் உங்களுடைய நிச்சயத்தை வையுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன எழுதியிருக்கு, யார் மேல் அவர் மனதுருக்கம் வைத்திருப்பாராம், அவர்களுக்கு காத்திருப்பவர்கள் மேல் மனதுருக்கம் வைத்திருப்பாராம். அந்த காத்திருப்பை யோவான் புத்தகம் 11:22 எழுதியிருக்கு, பட் ஐ நோ ஈவன் நவ் காட் வில் கிவ் யூ வாட் எவர் யூ ஆஸ்க். மார்த்தா என்ன சொல்கிறார், ஆண்டவரே என் சகோதரன் இறந்து போய்விட்டான், 4 நாள் ஆனது தகப்பனே, நீங்கள் சீக்கிரமாக வரவில்லை, நீங்கள் வராத நிமித்தம் என் சகோதரன் இறந்து போனான், ஆனால் நான் நம்புகிறேன் தகப்பனே இப்பொழுதும் உங்களுக்காக நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் செய்வீர்கள், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று மார்த்தா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாட் டஸ் மார்த்தா டூ, ஷி சேஸ், லார்ட் ஐ நோ யூ ஆர் த ரெசரக்ஷன், ஐ நோ யூ ஆர் த கம்மிங் மெஸ்ஸாயா, I know, Lord, that you are the Son of the Almighty God. Naan nambugiren endra modhalil solugirar bayathudan. Irandavada solugirar ungalkaga naan kaathirukiren kartave. Ungalal nee nirathar ippozhudhum indha soolnilaiye maatra mudiyum endru Martha solugirar. Adin pirugdan andha adhisiyam nadakkirathu. Hallelujah. When does the miracle take place? The miracle doesn't take place as soon as Jesus comes into the town. Bethany pattanathukullaga Yesu vandavudan avar nerai kallarekku poi Lazaruvai uyirthelthaan endru endha vedathilum eludavillai. Telivaga eludiyirukku that conversation between Mary, Martha and Jesus teaches us many things. Adukku namakku pala kaaryangalai indraikku namakku solli kodukkirathu. It is teaching us many things. Hallelujah. What is that? Fear of the Lord. Waiting for the Lord. When you have these two characters, இந்த இரண்டு தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன வெளிப்படும், கர்த்தருடைய மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கையில் it will be shown in your life. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்காக தேடுவது நீங்கள் பார்த்தீர்கள், யோவான் புத்தகம் 11:13 எழுதியிருக்கு, ஸோ த சிஸ்டர்ஸ் சென்ட் வேர்ட் டு ஜீசஸ், Lord, the one you love is sick. In the book of John, in the very beginning, when Lazarus is sick, Lazarus, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க அந்த நேரத்தில் அந்த இரண்டு சகோதரிகளும் முதலில் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன காரியத்தை செய்கிறார்கள், அவர் சொல்லி அனுப்புகிறார் கர்த்தரிடத்தில், நீங்கள் நேசிக்கிறவனோ அவனுக்கு உடம்பு சரியாமல் இருக்கிறது, வாருங்கள் என்று. They go searching for the Lord Jesus Christ. In the verse 20, the Bible says, when Martha heard that Jesus was coming, she went out to him to meet him. கர்த்தர் வருகிறார் என்று காதுகளில் கேள்விப்பட்ட உடன் வேதத்தில் எழுதியிருக்கு, மார்த்தா ஓடி கர்த்தரை தேடி அவரை சந்தித்தார் என்று. ஹல்லேலூயா. போத் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ் ஷோ தட் ஈவன் இன் ஹர் டிஸ்ட்ரஸ், அவளுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் வருகிறார் என்று அவர் காதுகள் கேட்டபோது கர்த்தரை தேடி அவள் ஓடினாள் என்று வேதவசனத்தில் எழுதியிருக்கு. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், As I finish my sermon today, I have a few points to make to you. இன்றைக்கு செய்தியை நான் முடிப்பதற்கு முன்பாக உங்களிடத்தில் நான் சில காரியங்களை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். முதலில், ஆணித்தரமாக ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நீங்கள் நம்ப வேண்டும், என் கர்த்தர் மனதுருக்கத்தின் தெய்வன் என்று. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் கர்த்தர் மனதுருக்கத்தின் தெய்வன் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாய் பதிந்து வைத்திருக்க வேண்டிய காரியம். உங்களை மறந்து போனதில்லை, உன்னை அவர் தள்ளிவிட்டு விடவில்லை, உங்களை குறித்து அவர் எப்பொழுதும் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னவென்றால், நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி வேதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா, அதை கர்த்தர் பார்த்து அவர் உறங்கி போவதில்லை. என் மகள் இந்த கஷ்டமான சூழ்நிலை நடந்து போகட்டும் என்று விடவில்லை. இந்த யோவான் புத்தகத்தில் நமக்கு தெளிவாய் தெரிகிறது கர்த்தர் என்ன செய்கிறாராம். அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக அவரும் கண்ணீர் விடுகிறாராம். ஈவன் ஜீசஸ் வெப்ட் என்று ஒரு வசனம். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் நீங்கள் யாரும் நடந்து போகவில்லை, கண்ணீரை சிந்துகிறீர்களா, உங்களோடைய செவன் டேக் திஸ் போன் அவே ஃப்ரம் மீ, உங்களோடவே கர்த்தரும் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தின் மத்தியில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஹூ ஆர் யூ சர்ச்சிங் In the midst of the burdens in your heart, கஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை மனிதன் எனக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்லுவான் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, யாரிடத்திலிருந்து மனதுருக்கம் வரும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னோடைய சொந்தக்கார இடத்திலிருந்து எனக்கு மனதுருக்கம் வரும், என்னோடைய நான் நேசிக்கிற நண்பனிடத்திலிருந்து எனக்கு மனதுருக்கம் வரும், என் சூழ்நிலையை என் நண்பன் புரிந்து கொள்வான் என்று நான் மனதுருக்கம் வரும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மனதுருக்கமோ என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் என்று சொல்கிறார். என் மகனே, நீ அழாதே, உன்னை நேசிக்கிற கர்த்தராய் நான் இருக்கிறேன், மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறேன், தனிமையின் பாதையில் நீ நடந்து போகவில்லை, உன்னோடவே உன் கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீர் விட்டு உன் கஷ்டத்தை மாற்றுவதற்காக உன் மத்தியில் நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரோடைய மனதுருக்கம் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அவரை தேட வேண்டும். சீக், யூ ஹாவ் டு சீக் ஹிம். வாட் எவர் யூ ஹாவ் டேக்கன் ஃப்ரம் டுடே சர்மன் ஐ டோன்ட் நோ, இன்றைக்கு நீங்கள் எதை எடுத்தீர்களோ எனக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு பயந்தான் வாழ்க்கையை வாழுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். நாட்கள் போகட்டும், வாரங்கள் போகட்டும், மாதங்கள் போகட்டும், வருடங்கள் போகட்டும், கர்த்தருக்கு காத்திருங்கள். நிச்சயமாகவே மனதுருக்கத்தின் தேவன் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலையின் மேலும் மனதுருக்கமாயிருப்பார். உங்களை அவர் தனியாக கைவிடவில்லை, அவர் உங்களை நேசிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.